வந்து சுமார் நாங்கள் ஒரு கணக்கை வைப்போம். 1400 வருடத்தை நாங்கள் வைப்போம். 1400 வருடமாக ஷரியத்தில் எந்த ஒரு சட்டதிட்டங்களும் மாற்றப்படவில்லை. எங்களுடைய பாடத்திட்டத்தில் எந்த ஒரு பாடநெறியும் ஏனைய சிலபஸ்கள் மாறுவதை போன்றே குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்கள் மாற்றப்படவில்லை. என்றாலும் அடிப்படையிலே நாங்கள் விலகியிருக்கிறோம். யாரிடத்திலே கேட்டாலும் சொல்லுவார்கள், நாம் பின்பற்றுவது அல் குர்ஆனும் சுன்னாவும், இதுதான் அடிப்படை. ஆனால் ஒரு சில மார்க்கத்துடைய விடயங்களை நபியவர்களின் மூலமாக ஏற்படுத்தப்படாத சுன்னாக்களையும் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அதையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வதஆலா சுன்னாவாக மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார். பேச்சு ஒன்றுக்கொண்டு முரண்போடுங்கள். ஆரம்பத்திலே சொன்னீர்கள், 1400 வருடமாக ஷரியத் இதுதான், சுன்னாவும் இதுதான். இரண்டாவது சொல்கிறோம், அதே மார்க்கத்தோடு அதே சுன்னத்தோடு ஏனைய நபிமார்களுடைய சுன்னத்தையும் ரசூலுல்லாஹி அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஷரியத்தோடு ஏனைய நபிமார்களுடைய ஷரியத்தையும் பின்பற்ற வேண்டிய சில கட்டங்கள் இருக்கின்றன. அப்படியும் மார்க்கத்தில் இருக்கிறதாம், ஆம் இருக்கத்தான் செய்கிறது. மார்க்கத்தில் எங்களுடைய இந்த அடிப்படை குர்ஆன் சுன்னாவில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த சில சுன்னாக்களை செய்ய வேண்டி இருக்கிறது. சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் எதனை மார்க்கமாக எடுத்தார்களோ அதையும் செய்ய வேண்டிய கட்டங்கள் வரும். சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதனை சுன்னாவாக எடுத்தார்களோ அதையும் பின்பற்ற வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எதனை மார்க்கமாக எடுத்தார்களோ அதையும் மார்க்கத்திலே பின்பற்ற நேரிடும். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், நபியே நாம் உமக்கு தந்திருக்கக்கூடிய ஷரியத் இருக்கிறதே, நீங்கள் கடைசி நபியாக இருக்கிறவரால் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய மார்க்கத்தில் பின்பற்றப்பட்ட சில விடயங்களையும் நீங்கள் எதிர்க்க வேண்டி இருக்கிறது. ஷரஅலகும் மினத்தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹா வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈசா. நான் உங்களுக்கு மார்க்கமாக தீனிலே சில விடயங்களை ஆக்கியிருக்கிறேன். மா வஸ்ஸா பிஹி இப்ராஹீம் செய்யுதுனா இப்ராஹீமுக்கு கொடுத்த சில சுன்னாக்களையும் பின்பற்ற வேண்டியிருக்கிறது. செய்யுதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சில காரியங்களையும் நபியே உங்களை மார்க்கத்துக்கு உள்ளால் உட்படுத்தியிருக்கிறேன். இதையும் செய்ய வேண்டும். இதில் ஒன்றுதான் நாம் அனைவர்களும் நிறைவேற்றி பெரும் மூச்சு விட்ட உதவியாமல், இது ஒரு பெரிய பாடம். இது நபியவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட சுண்ணத்தல்ல. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஆண் சுண்ணா என்று அடிப்படையில் பேசுவோம். ஆனால் நபியவர்கள் செய்யாத ஏனைய நபிமார்கள் செய்த சுண்ணாக்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதே சுன்னாக்களை நாங்களும் செய்ய வேண்டி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் உவஹியா. சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த சுன்னத். ஒரு சஹாபி கேட்கிறார் அல்லவா, மா ஹாதிஹில் அவஹியா ரசூலுல்லாஹ், நபியே இது எந்த உவஹியாவுடைய அமல், இது எங்கிருந்து வந்தது? நபி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத். இப்படி ஏராளமாக இருக்கிறது. இதே போன்று ஏனைய நபிமார்களுக்கு கொடுத்த வழிமுறைகளையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்குண்டான நஸ்ஸுகள் என்ன? சுன்னதமன் கத் அரசல்னா கபலகமில் ருசுலினா, நபியே உங்களுக்கு முன்னால் எங்களுடைய ரசூல்மார்களுக்கு கொடுத்த சுன்னாக்களில் இருந்தும் நாம் உமக்கு சில வழிமுறைகளை தந்திருக்கிறோம். இது அனைத்தையும் சேர்த்துத்தான் நீங்கள் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த இவ்வளவு நேரமும் நாம் பேசிய இந்த பேச்சியுடைய சுருக்கத்திலிருந்து நாம் எந்த விளங்கினோம் என்றால், எங்களுடைய மார்க்கத்திலே எங்களுடைய சரியாட்டிலே ஒரு ஆண் ஹதீஸுக்கு உட்பட்ட ஏனைய நபிமார்களுடைய சரியாட்டிலேயும் சுண்ணாக்களிலேயும் இருக்கக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே இன்றைய ஹுத்பாவிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வதுதான் நோக்கமாக இருக்கிறது என்ற அடிப்படையில், ஒரு ஆண் கொண்டு இருக்க சுன்னா என்று சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருக்க மூன்றாவது ஒன்றை பேசுகிறார்களே, என்று சொல்லக்கூடிய பிதாவுடைய சட்டங்கள், கிதாபிலே இமாம்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டங்களையும் உலமாக்கள் சொல்கிறார்களே, அந்த பிதா என்பது எது, இதை சொல்லவே இன்றைய ஹுதுபாவுடைய நோக்கமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் கொண்டிருக்கிறது, சுன்னா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இருக்கிறதே, மூன்றாவது என்ன பிதர் என்று ஒன்று இருக்கிறது, இதை பற்றி சரியாக புரிந்து கொள்ள சந்தர்ப்பங்கள் நிறைய கிடையாது. ஏன் மஸ்ஜிதுகளிலே பிதுவுடைய வகுப்புகள் நடாத்தப்படுவது குறைவு, அது சம்பந்தமான விடயங்கள் பொதுவாகவே பேசப்படுவது குறைவு, அதனால் மக்களுடைய உள்ளத்திலே பிதர் என்பது இது குர்ஆன் ஹதீஸுக்கு அற்பாற்பட்டது, இது குர்ஆன் ஹதீஸுடைய சட்டம் அல்ல, இது இமாம்கள் எழுதி வைத்த சட்டம், அதனால் பிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. நிறைய பேர் குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற அந்த வாதத்தை வைத்ததனால் உண்மையான குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை விளங்கிக் கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். மிக சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆன் என்பது என்ன, குர்ஆன் என்பது அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்டது, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் அல்லாஹ் பேசிய சொல், இதைத்தான் குர்ஆன் மிக சுருக்கமாக ஒரு இடத்திலே சொல்கிறது. குர்ஆனுடைய வரை இலக்கணம், இந்த குர்ஆனுடைய வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய சுயமாக பேசிய வார்த்தைகள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதுதான் குர்ஆன். அல்லாஹ் எந்த வார்த்தையை கொண்டு பேசினானோ அதே வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு சொல் மாற்றம் இல்லாமல் ஒப்படைத்தான். இது ரப்பிடத்தில் இருந்து வந்தது, இறக்கப்பட்டதே பயப்படக்கூடிய மக்களுக்கு, பயமில்லாத மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய அதற்காக வேண்டி இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இது தெளிவான அரபு பாஷையில இருக்கிறது. இன்றைக்கு எப்படி குல் ஹுவல்லாஹ் அஹத் என்று ஒழுகிறோமோ இதே அல்லாஹ் ஒழிந்தது. இந்த மாற்றமும் இல்லாதது குர்ஆன். சுன்னா என்று சொன்னால் என்ன, சுன்னா இதுவும் அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டது, ஆனால் நபி அவர்களுடைய வார்த்தை, அல்லாஹ் நேரடியாக சொன்ன சொல்கள் அல்ல. அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உள்ளத்திலே உதிக்க செய்து நபியவர்களுடைய வாதத்தையால் வெளியானது சொன்னது. ஒரு சஹாபி சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் நகைச்சுவையாகவும் பேசுகிறீர்கள், மனைவியோடும் பேசுகிறீர்கள், எல்லா நேரத்திலையும் கலைக்கிறீர்கள். ஒரு சஹாபி இந்த எல்லா வார்த்தைகளையும் எழுதினார்கள். நபி அவர்கள் எழுவேற்றினாலும் அவர்கள் எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சிலர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எழுதாதீர்கள், நகைச்சுவையாகவும் சொல்லுவார்கள், மனைவியோடு பேசின விடயங்களையும் சொல்லுவார்கள், அதனால் எல்லா வார்த்தைகளையும் எழுத தேவையில்லை என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி நபியிடத்திலே போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் எழுதுகிறேன், அதை அனைத்தையும் எழுதுவதிலே ஏதாவது தப்பு பிரச்சனை இருக்கிறதா? நபி அவர்கள் சொன்னார்கள், நான் விளையாட்டாக பேசினாலும், நான் மனைவியோடு பேசினாலும், சிரிப்பதற்குத்தான் நான் பேசினாலும், அது அல்லாஹ்வுடைய வகையாகத்தான் இருக்கும், அதையும் நீ எழுதத்தான், அதுவும் அல்லாஹ்வுடைய வகை. ஏன் ஒரு ஆளிலே நீ பார்க்கலையா? என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை ரப்பு எப்படி சித்தரிக்கிறான்? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டத்திலே எப்படி பேசினாலும் அவர் சுயமாக பேச மாட்டார், அவர் அல்லாஹ்வுடைய வகையை கொண்டுதான் பேசுவார். இதற்கு பேர் என்ன? அப்படியாக இருந்தால் பிசு என்றால் என்ன? பிசு என்பதை குர்ஆனிலேயும் ஹதீஸிலிருந்தும் நேரடியாக சொல்லப்படாத சட்டங்கள். மார்க்கத்தில் நிறைய விடயம் இருக்கின்றன. வியாபாரம் சம்பந்தப்பட்ட, நிகாஹ் சம்பந்தப்பட்ட, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள். உதாரணத்தில் பாருங்கள், அந்த காலத்திலே இல்லாத மருத்துவம் நோய் இந்த காலத்திலே இருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஹதீஸிலே அதற்குண்டான சிகிச்சை நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஷரீஅத்துடைய புகார்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே பிசு என்பது எதனால் உருவாக்கப்பட்டது? ஹாபிஸ் இப்னு ஹஜர் அத்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரில முஸ்லிம்ல எல்லா கிரந்தங்களையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். உதாரணத்துக்கு சொல்றேன், ஹலரத் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அடிமை பெண். இவர் ஒருவருக்கு அடிமையாக இருக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் உனக்கு அடிமை தீட்டி எழுதி தருவேன், உரிமை கிட்டேன் என்று நான் எழுதி தருவேன், ஆனால் அந்த உரிமை தீட்டு எழுதி தருவதற்கு நீ எனக்கு பணம் தரணும். இதுதான் அந்த காலத்துடைய சட்டம். இதுக்கு அரபிலே பலா என்று சொல்லுவார்கள். பலா என்றால் உரிமை தீட்டு எழுதுவதற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. இந்த ஹஜரத் பரீரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பணம் கொடுத்து உரிமை சீட்டை எழுதிக் கொள்வதற்கு கையிலே பணம் இல்லை. இவர் நேரடியாக ஹஜரத் ஆயிஷாவிடம் வருகிறார். ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணத்தின் மூலமாக நான் உரிமை சீட்டை எழுதிக் கொள்கிறேன். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பிரச்சனை இல்லை, நான் உனக்கு உரிமை சீட்டை எழுதி பணத்தை தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, யார் உரிமை சீட்டை எழுதி கொடுக்கிறாரோ அவருடைய அப்பாட்டுக்கு பின்னால் உரிமை இட்டவருக்கு தான் அவருடைய அனந்தர சொத்து சொந்தம். யாருக்கு உரிமை சீட்டு எழுதி கொடுத்து பணம் கொடுத்து எழுதி கொடுக்கப்படுதோ, எழுதி கொடுக்கப்பட்டவருடைய வபாத்துக்கு பின்னால் அவருக்கு இருக்கக்கூடிய அனந்தர சொத்து எழுதி கொடுத்தவருக்கு தான் சொந்தம். சொன்னார்கள், நீ உன்னுடைய குடும்பத்தில் போய் கேளு, நான் பணம் தந்து உனக்கு உரிமை சீட்டு எழுதி தருகிறேன், ஆனால் உன்னுடைய வபாத்துக்கு பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனந்தர சொத்து அது எனக்குத்தான் வரணும். இதுதான் குர்ஆனுடைய ஹதீஸுடைய சட்டம். அப்படி விருப்பம் என்றால் நான் எழுதி தருகிறேன், நீ விருப்பம் கேட்டு வா. மரணத்திற்கு பின்னால் சண்டை வரக்கூடாது. இந்த பெண்ணும் போனார் குடும்பத்தில் போய் கதையை சொன்னாங்க, ஹலரத் ஆயிஷா என்னை உரிமையில பணம் தருவாரா, ஆனால் வரா என்று சொல்லக்கூடிய உரிமை சீட்டை அவருக்கு எழுதி கொடுக்க வேண்டுமா? குடும்பம் சொன்னது அது முடியாது. ஹலரத் ஆயிஷா அவருடைய விருப்பத்திலே எழுதி தந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அனந்தர சொத்து கொடுக்கக்கூடிய உரிமையை அவருக்கு கொடுக்க முடியாது. திரும்ப இந்த பரீரா ஹஜரத் ஆயிஷாவிடம் வந்து சொல்ல, உரிமை விடுதாரோ, பணம் கொடுத்து யார் உரிமை விடுதாரோ அவருக்குத்தான் உரிமை தீட்டு போகணும் என்பதுதான் சட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மிம்பர் மேடையிலே இருந்து நபி அவர்கள் பயான் செய்தார்கள். மாவால் அக்வாமின், இந்த கூட்டத்திற்கு என்ன பிடித்திருக்கிறது? எப்படி பூன தூட்டன் செல்லுபடியாகாது. இந்த ஹதீஸ் புகாரி தொடக்கம் அனைத்து கிரந்தங்களையும் வருகிறது. சொல்கிறார்கள், இந்த ஒரு ஹதீஸை வைத்து ஆயிரம் விடயங்கள் இந்த ஹதீஸ் இருந்து எடுக்கப்படுகிறது. இதற்கு பெயர்கள் அவர்களிடத்தில் யாராவது மார்க்க பிரச்சனையை கேட்க வந்தால் சொல்லுவார்களா, இரண்டு நாள் கழிச்சுவாங்க, உடனே பதில் சொல்ல மாட்டாங்க, இரண்டு நாள் கழிச்சுவாங்க. இந்த இரண்டு நாளும் என்ன செய்வார் என்றால், சட்டத்தை தலையிலே வைத்து சூரா ஃபாத்திஹாவில் இருந்து நாஸ் வரைக்கும் ஓதுவார். சட்டத்தை தலையிலே வைத்து அவர் கேட்ட கேள்விக்கு குர்ஆனுடைய ஏழாவது ஒரு ஆயத்திலிருந்து அதனுடைய சட்டம் பிறந்தது. இரண்டு நாள் கழித்து தான் அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிக்ஹ் என்பது குர்ஆன் ஹதீஸிலே நேரடியாக சொல்லப்படாத சில மார்க்கத்துடைய ஆயிரக்கணக்கான விடயங்கள் இருக்கின்றன. அவைகளில் இருந்து குர்ஆன் ஹதீஸை மிக தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த இமாம்கள் வகுத்து தந்த பிரிவுடைய சட்டம். மூத்தபுன் ஈசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் தன்னுடைய மனைவியை பார்த்து மனைவியை அழகாக உடுத்தி பார்க்க வேண்டும் என்ற சந்தோஷத்தில் மனைவியிடத்தில் சொன்னார், இன்னும் அவள் அழகை கூட்டி கொள்ள வேண்டும், அந்த அழகோடு நான் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நீ சூரியனை சந்திரனை விட அழகில்லை என்றால் நான் கொண்டை மூணு தரா சொல்வேன். தராம் என்பது விளையாட்டல்ல. இன்னைக்கு தராமுடைய சட்டம் தெரியாததனால் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தராம் என்பதை எவ்வளவு பாரதூரம் என்றால் அல்லாஹ் ஹலாலாக்கின அல்லாஹ்வுக்கு மிக கோபமான ஹலால் என்றால் தராம். அது ஹலால் ஆக்கணும், ஹலால் ஆக்காம இருக்கவும் முடியாது. ஆனால் அப்படியான ஒரு விருப்பத்தமான விடயம் தலாம். ஏன் மார்க்கத்திலே தலாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருக்கிறார்கள் என்றால், இக்கட்டான கட்டம் மனைவியோடு வாழ முடியாத ஒரு கட்டம் என்றால் அது இக்கட்டான கட்டத்திலே பாதிக்கக்கூடிய தமிழர். இது எல்லா கட்டங்களையும் இதனை பாதிக்க முடியாது. இவர் மனைவியை பார்த்து சொல்கிறார், நீ சந்திரனை வித அழகில் என்றால் நான் கொண்டே மூணு தரா சொல்லிவிடுவேன். இப்பொழுது பெரியொரு பிரச்சனை, இமாம் மன்சூருடைய காலம். இப்படி ஒரு பிரச்சனையை இமாம் மன்சூர் அவர்கள் எல்லா இமாம்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். எல்லோரும் கொடுத்தவரையில் இந்த பெண் தலாக்காகி விடுவார். எல்லோருடைய தீர்ப்பும் குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாத சட்டம் இது. குர்ஆன்ல 6000 ஆயத்துகள்ல எங்கேயாவது வந்திருக்கிறா, மனைவியை பார்த்து சூரியனை விட நீ அழகில் நின்றால், சந்திரனை விட நீ அழகில் நின்றால் தலாக் என்ற குர்ஆன் இல்ல, ஹதீஸிலும் இல்ல. அப்ப இதுக்கு மார்க்கத்துல தீர்வு எங்க போய் தேடப்படும்? இதுக்கு மார்க்கத்துல தீர்வு இல்லையா? இதான் வெற்றி. எல்லோருக்கும் கடிதம் எழுதி அனுப்பினார்கள், இதுக்கு என்ன தீர்வு? எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், தலாக் என்பது விளையாடக்கூடியதல்ல. யார் தலாக்குடைய நீயத்தோட அந்த சொல்லை புனிதாவிட்டாலும் அது சலாபாகி சட்டம். எத்தம்பத்தில் சலாத் என்று எழுதி எழுப்புறார் மனைவி அந்த எத்தம்பத்தை வாசிக்கிறார் உடனே சலாத் உண்டாகும். இதுதான் மாறுக்கப்படுகிறது. எல்லோருடைய முடிவும் சலாத் என்ற முடிவும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு மாணவர் இருந்தார். அவர் சொன்னாரே சூரா வத்தீனில் இருந்து ஓதி கேட்டார். ஓதினார் வத்தி வஜ்ஜைபூர் வதூரி தீனி வஹாலல் பலதில் அமீன். அல்லாஹ் நாலு விடயங்கள்ல சத்தியம் பேசினார். அடுத்த ஆயத் சொல்ல சொன்னார் லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனித வர்க்கத்தை மிக அழகான படைப்பிலே படைத்திருக்கிறார். அவர் சொன்னார் அல்லாஹ் குர்ஆன் 80 ஆயத்திலேயும் சூரியனை பார்த்தோ சந்திரனை பார்த்தோ அஹ்சன் என்ற வார்த்தையை பாவிக்கவில்லை. மனிதனை மீது சூரியன் பிரகாசமாக இருக்கிறார், சந்திரன் பிரகாசமாக இருக்கிறார், அது பெரிதாக இருக்கலாம், மனிதனை மிக அழகாக இருக்க முடியாது. அப்படி கருத்தெடுத்தால் இந்த ஆயத் பொய்யாகிடும். எனவே உனக்கு தலாக் இல்லை, உனக்கு சேர்ந்து வாழலாம். இதற்கு பெயர் இது ஹதீஸுடைய நேரடி வார்த்தையிலே வாழ முடியாது. மீரான பெரியார்கள் சகோதரர்களே, இப்படி ஆயிரம் ஆயிரம் மக்களாக மனைவியோ வெந்தத்துடைய காலத்தில் இருக்கிறார், மாதவிதாய் காலத்தில் இருக்கிறார். இவர் பசுவா தேவி இந்த பெண் நாட்டு புறத்திலிருந்து வருகிறார், எனக்கு என்னுடைய கணவனுடைய ஜனாதாவை குறிப்பாட்டலாமா? இது ஒரு ஆண்டையும் இல்லை, அதிதிலையும் இல்லை. ஒரு ஜனாதாவை குறிப்பாட்டுவதற்கு சட்டம் இருக்கிறது. 5வது 4வது சட்டத்தில் தான் மனைவி வருவார். ஒரு ஆண் ஜனாதாவாக இருந்தால் அந்த ஆண் ஜனாதாவை குறிப்பாட்ட முதலாவது அந்த குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண். அவர்கள் இல்லை என்றால் ஏனைய ஆண்கள். இரண்டாவது கட்டம். 3வது கட்டம், அவர்களும் இல்லை என்றால் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய டாட்டா தங்கச்சி சாட்சி பெரியம்மா இவர்களுக்கு அந்த ஆண் ஜனாதாவை குறிப்பாட்டலாம். அப்படியும் இல்லை, 4வது கட்டமாக மனைவிக்கு குறிப்பாட்டலாம். மனைவியும் இல்லென்றால் அங்கே மார்க்கத்துடைய சில பிரச்சனைகள் வரும். 5வது 4வது கட்டத்தில் தான் மனைவி வருவார். இவர் இந்த பத்வாவை தேடி முஹத்தீங்கள் பல ஆயிரம் லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்த முஹத்தீங்கள் வருகிறார். அவர்கள் ஹதீஸை பார்த்து சொன்னார்கள் இப்படி ஒரு ஹதீஸே இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த சரித்திரமே இல்லை. எங்களை விட நாம் பாடமிட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களில் இருந்து ஃபிக்ஹுடைய சட்டங்களை எடுக்கக்கூடிய சில புகாக்கள் இருக்கிறார்கள் தூரத்திலே, அவர்களை தேடி போய் நீங்கள் திருத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த பெண் போராள். பெரும்பாலும் இமாம் அபூ ஹவுர் என்று நினைக்கிறேன் ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஃபகீஹ் வல் முஃபக்கிஹ் என்றவருடைய கிதாபிலேயும் இந்த சரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பெண் போய் கேட்டவுடனே அவர்கள் சொன்னார்கள் நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்க எப்படியோ பதில் தெரிவிக்கிறோம், எந்த தாமதமும் இல்லாமல் சொன்னார்கள். உனக்கு தாராளமாக மெத்த தோல் உன்னுடைய கணவனை குறிப்பாட்டலாம். ஹதீஸ்கள் கேட்டார்கள் எங்கிருந்து சட்டம் எடுப்பீங்க? ஒரு ஹதீஸ் ஒன்று இல்லையே, ஒரு ஹதீஸ் இல்லை, எப்படி சட்டம் எடுப்பீங்க? ஆட்கள் சொன்னார்கள் நீங்கள் பாடமிட்டிருக்கக்கூடிய ஹதீஸில் இருந்துதான் நான் சட்டத்தை வருவேன். எப்படி? அப்ப புகாரியும் இல்லை, முஸ்லிமும் இல்லை. இப்ப அந்த ஹதீஸ் புகாரியில முஸ்லிம் இருக்கிறது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மஸ்ஜிதுக்கு உள்ளால் வீட்டில் இருக்கிறார்கள். நபியவர்கள் மஸ்ஜிதில் இருந்து அதர் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், நான் இருந்தேன் ஹதீரா, ஆயிஷா அந்த பாயை கொஞ்சம் எடுத்து தாண்டாங்க. அதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கைகோட இருக்கிறேன், மாலவிலாயோடு இருக்கிறேன். நபியவர்கள் சொன்னார்கள், திருப்ப ஆயிஷா சட்டங்களை வகுத்தோ இவர் ஜனாசாவை குளிப்பாட்ட போவதும் கையால், அதனால் அந்த ஹதீஸிலிருந்து ஆதாரம் எடுத்தோம், சட்டத்தை வகுத்தோம், இவருக்கு அந்த ஜனாசாவை குளிப்பாட்டலாம். இதற்கு பெயர் இப்படி ஒரு பெண் கேட்டால் இதுக்கு மார்க்கத்துடைய தீர்ப்பை எங்கிருந்து கொடுக்க போகிறோம்? இதற்கு பெயர் கட்டு. இமாம் லைத் இப்னு சஅத் முக்கியமான ஒரு பகை, மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு பகை. மன்னர் ஹாரூன் ரஷீத் தன்னுடைய மனைவியுடைய அன்புல மனைவியை பார்த்து சொன்னால், நான் சோதித்தவாதி இல்லென்றால் நீ முத்தலாம், நான் பொறுக்கவாது இல்லென்றால் நீ மூணு தலாமாகிடுவாய். மன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு நடந்த பிரச்சனை, இவர் தன்னுடைய பிரச்சனை எழுதாம எல்லா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உடமாக்களுக்கும் கருத எழுதினார்கள், இப்படி மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன தீர்ப்பை கொடுப்பீர்கள்? அவர் அவருடைய பிரச்சனை சொல்ல எல்லாரும் சொன்னார்கள், தலாமாகிடும். இப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் தனித்தனியாக கருத எழுதினார்கள், நினைத்தார்கள் யாரும் ஏந்த கேள்வியை விளங்கிக் கொள்ளலையோ, அனைவர்களையும் கொண்டு திரட்டி கேட்டார்கள், இது எனக்கு நடந்த பிரச்சனை. அந்த காலத்திலேயே மன்னர் யாராக இருந்தாலும் மார்க்கத்துடைய சட்டங்களை உலமாக்கள் பயமில்லாத பண்ணுவாங்க. இமாம் லைத்தி முடித்தால் முக்கியமான ஒரு பகுதி. அவர் சொன்னார், இமாம் அவர்களே, உங்களோட பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லுவேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் மன்னர் என்ற இடத்திலிருந்து கலந்து வரணும். உள்ளத்தில் நான் ஒரு மன்னர் என்ற அந்த பேச்சை உள்ளத்தில் இருந்து எழுப்பி நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்யணும். அவர் சரிந்தார். குர்ஆன் கொண்டு வாங்க, குர்ஆன் கொண்டு வரப்பட்டது சூரா ரஹ்மான் ஓத சொன்னார். தனக்கு ஒரு பாவம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த பாவத்தை யார் விடுறாரோ அவருக்கு ரெண்டு சுவர்க்கம் இருக்கிறது என்ற ஆயத்தை ஓதும் பொழுதே நிப்பாட்டுகிறார். வாழ்க்கையில எப்பயாவது ஒரு பாவம் நடக்க முன்பட்டு அப்புடைய பயத்திற்காகவே நீங்கள் விட்டிருக்கிறீர்களா? அப்படி சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? மன்னர் ஹாரூன் ரஷீத் சொன்னாரே, எனக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு மனைவியை கூப்பிட்டு கேட்டா, உங்களோட கணவன் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர் ஏதாவது தப்பு நடக்கும் பொழுது ரப்பை பயந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் கண்ணால கண்டீர்களா? நான் நிறைய கண்டிருக்கிறேன். அவர் அல்லாஹ்வுக்கு மிச்சம் பயந்தவர். சொன்னார்கள், நீங்கள் தராக்கில் உனக்கு ரெண்டு சுவர்க்கம் இருக்குது போன்றார். இதற்கு பெயர் இல்லை, இதற்கு பெயர் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியாக இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸ் இருந்து சட்டங்கள் வகுக்கப்பட்டது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கேட்கப்படுகிறது, ஒரு தாயுடைய வயிற்றில் குழந்தை எத்தனை மாதம் இருக்கலாம்? நானும் நீங்களும் என்ன படிச்சிருக்கிறோம், 10 மாதம் இருக்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இல்ல 6 மாதம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம். குர்ஆன்ல எங்கேயாவது நேரடி வார்த்தைங்களா? எங்கே இல்லை. ஹதீஸ்ல எங்கேயாவது வந்திருக்கிறா? ஒவ்வொரு அஹ்கான் தொடர்கிறது. ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமப்பதும் அவளுக்கு பாலை மறக்க செய்வதும் முப்பது வருஷம். முப்பது வருஷம் என்றால் முப்பது மாதம், முப்பது மாதம் என்றால் ரெண்டு வருஷம் என்று குர்ஆனிக்கா என்று சொல்லுது. எப்படி தன்னுடைய குழந்தையை சுமப்பதும் பால் குடியை மறக்கழிக்க செய்வதற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கால எல்லை முப்பது மாதங்கள், இரண்டரை வருடம். சூரா பக்கராவுடைய ஆயத்தை சொல்லுது, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹவுலைனி தாமிலைனி இரண்டு வருடம் பூர்த்தியாக பாலம் கொடுக்க, இரண்டரை வருஷத்திலிருந்து ரெண்டு வருஷத்தை கழிச்சா ஆறு மாதம். எனவே ஆறு மாதம் ஒரு குழந்தை வயிற்று இருக்கலாம். எங்கிருந்து இந்த கட்டத்தை அகழ்ந்தார், இதற்கு பெயர் பெண்கள். இப்படி ஆயிரம் ஆயிரம் பெண்களாம். இந்த சேவையை செய்தவர்கள் தான் புகாக்கள், அவர்கள் தான் பிதுவுடைய கிதாபுகளிலே சட்டங்களை எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தவர்கள் சாபி. இப்ப நாங்க பார்க்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அந்த ஹதீஸை பார்த்து அதற்குண்டான விளக்கத்தை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அல்லது அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் மிக ஆழமான அறிவு இருக்கிறதா? ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னால் வந்து நாங்கள் சொல்றோம் பிதுவுடைய கிதாபுகள் குப்பை. இமாம் ஷாஃபி குப்பை நாங்கள் சொல்றோம். இந்த கருத்து சரியா? அந்த புத்தகங்கள் ஹதீஸை ஆராய்ந்தது சரியா? இப்ப விலங்குங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிது என்றாலே இப்படி ஆயிரம் ஆயிரம் சரித்திரம். இன்னைக்கு எவ்வளவு புரிய புரிய கேள்வி வருகிறது. கிட்னி மாட்டலாமா? குர்ஆன் ஒரு ஹதீஸ் காட்டலாமா? குர்ஆன் ஒரு ஆயத்து காட்டலாமா? கிட்னி மாட்டுறதுக்கு எங்கிருந்து இந்த சட்டம் வருத்தப்பட்டது? இதை கேள்வி சென்றவர்கள் யாரு? லேசாக லேசாக புலிகை புதுவுடைய பருவ ஆறு, புலிகையுடைய பருவ சருத்து பத்தொன்பது எப்படி பாடுவாங்க? இது ஒரு ஹதீஸை காண்பிக்கலாமா? காண்பிக்க முடியாது. இது எங்கிருந்து பெறப்பட்ட இலக்கணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலியாவுடைய ஹதீஸை பாருங்க. மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுஹி ஃபலா யக்ரபன் முஸல்லான. யாருக்கு உபஹையா கொடுக்க வசதி இருந்தும் யாரு கொடுக்கலையோ அவர் எங்களுடைய இடத்திற்கு பெருநாள் புற வர வேண்டாம். ஹதீஸ் அஹ்மதில் வருகிறேன். இந்த ஹதீஸை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி சட்டம் எடுத்தார் என்றால், உபஹையா கொடுப்பது வாஜிப். வாஜிப் என்றால் செய்துதான் ஆகணும். ஏன் அப்படி ஒரு சட்டத்தை வகுத்தார் என்றால், இதுல எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை எளிய சொல்லப்படும். யார் கொடுத்த வசதி இருந்தும் கொடுக்கலையோ பெருநாள் வர வேண்டாம் என்பது ஒரு எச்சரிக்கை. எச்சரிக்கை சொல்லப்பட்டதனால் இது வாஜிப். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேர் மாற்றமாக விரும்பினார்கள். ஹதீஸில் தண்டனை சொல்லப்படலே, தண்டனை இல்லையே, அதனால் வாஜிப் என்ற சட்டத்தை வைக்காமல் சுன்னா வாக்கதா கட்டியான ஒரு சுன்னத். ரெண்டு வேறு ரெண்டு கருத்து முகாத வைக்கிறது. இப்படி பிழையான வாதம் அல்ல இது. இமாம் அபூ ஹனீஃபா செய்ததும் சரி, அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் விளக்கி ஜீரோ அல்ல, விளக்கி ஒன்று. ஆய்வு சரியாக இருந்தால் விந்து கூறி விளைந்தால் அவர் நரகவாதி அல்ல, விளக்கொண்டு நல்லது. அதனால் பிதுவுடைய முக்கியத்துவம் இதனாலதான் மூத்த உளவாக்கள் அந்த காலத்திலிருந்து சொன்னார்கள், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் ஏதாவது ஒரு புலிகைக்கு பின்னால் பிதுவுடைய ஒரு வகுப்பு நடத்துங்கள், மார்க்கத்துடைய சட்டரித்தங்கள். இன்னைக்கு பாருங்க, வீட்டுல ஒரு புள்ள திருந்தீர் கட்டுது, எங்களோட உண்மமா என்ன செய்ய, எங்களோட மனைவிமா என்ன செய்வார்கள்? கண்ணால் வாங்குவோமா இல்லையா? இத்தனைக்கு போய் இப்பாஞ்சத்தை கொண்டு வந்து ஒரு புலி புல்ல நஜீசாக்கிறது உரகத்தை உம்மை நஜீசாக்கிறா உங்களுக்கு தெரியும் ஏன் தெரியலாம் இருக்கிறது அதிலிருந்து சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுடைய திருநீர் என்றால் என்ன பெண்களுடைய திருநீரை எப்படி துப்பதை செய்ய வேண்டும் என்ற சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் பெண்களுக்கு தெரியாது அதனால் முழு ஊட்டையும் நஜீசாக்கிறார்கள் சட்டம் தெரியும் சொல்லி கொடுக்க கணவனுக்கு பாதிக்கக்கூடிய சட்டம் தெரியாது பொதுவாக என்ன செய்யலாம் பொதுவாக உடைய நேரம் அரை மணி நேரம் இதுல எவ்வளவு விலகப்படுது இவ்வளவு கடவுள் போல இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய ஒரு ஆள் படிக்கூடிய வற்றாத கூற்றுகளை எப்படி விளங்கப்படுத்த முடியும் பெண்ணுடைய வகுப்புகள் மத்தியிலே நடத்தப்பட்டு அதில எப்படி சுத்தம் செய்யணும் ஒரு உடுப்பை எப்படி கழுவணும் என்ற முறைகள் அங்கே நடத்தப்படும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவே நாம் என்ன விளங்குகிறோம் என்றால் பிசுகு என்பது மூன்றாவது மட்டல்ல குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட சுருக்கம் அதுதான் எங்களோட பிசுகுடைய கிதாபுகள் ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லி முடிகிறேன் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தாயுடைய வயிற்றுல ஒரு குழந்தை ரெண்டரை வருஷமும் கழிக்கலாம் ரெண்டு வருஷம் நாங்க என்னடா புத்திய போட்டு யோசிக்கிறோம் பத்து மாதத்திலேயே வயிறு இவ்வளவு பெருத்துண்டா ரெண்டு வருஷத்துல எப்படி ஒரு பெண் தாங்குவா இது அறிவு மாசாப்பிடையா ஏதோ மாதத்துடைய அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பு இதனை அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்தினார் என்றால் 2011 அல்லது 12 ஆண்டு மாறுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் பேசப்படும் பொழுது அந்த நேரத்திலே பேப்பரில் வெளிவந்த ஒரு செய்தி ஜெர்மன் அல்லது பிரான்ஸ்ல ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது 2 வருஷம் பிந்தி இன்னும் குழந்தை கிடைக்கிறது குழந்தை வயிற்று இருக்கிறது இஸ்கேன் சொல்லுது சுகமா இருக்கிறது 2 வருஷம் குழந்தை ஆனா தாயுக்கு எந்த ஆபத்தும் இல்லை 2 வருஷம் தாண்டி இந்த மசாலாவை இமாம் ஷாஃபிஈ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இது எப்படி உட்பாண்டலாம் இது எப்படி வருகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதைத்தான் நாங்கள் இங்கே விளங்க வேண்டும் மார்க்கத்துடைய எல்லா காரியங்களும் எங்களுக்கு லேசாக்கி தரப்பட்டிருக்கிறது அந்த சேவையை செய்தவர்கள் புகாக்கள் இதனை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே படிப்போம் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை விளங்குவோம் இதனை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வருவோம் இதற்கு தான் இப்படியான ஒரு தலைப்பின் ஒரு வாயலை ஒரு அடிப்படையை சுபாவின் கூடாக பொதுமக்களுக்கு பிசுகுடைய சட்டங்களை படிக்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் வர வேண்டும் என்ற ஒரு அவாவிலே ஒரு ஆசையிலே தான் இந்த அடிப்படையிலே இந்த சுபாவிலே முன்வைக்கப்பட்டது எனவே இதனை கருத்தில் கொண்டே நாம் மாறக்கூடிய சட்ட திட்டங்களை எங்களுடைய உபசரியங்கள் அதே ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொன்னார்களோ அந்த பாதையிலே போய் எங்களுடைய ஈமானை பாதுகாப்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.